அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் ராணுவ உயர் பாதுகாப்பு பிரதேசத்திற்குள் இருக்கும் பொதுமக்களின் வீடுகள் இடிக்கப்படுவதை கேட்கச் சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடகவியலாளர்களும் மிரட்டப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்த செய்திகள்.
பிரிகேட் கமாண்டுடன் சேர்ந்து 7-8 ராணுவத்தினரும் வந்திருந்தார்கள். அதில் ஒருவர் ஊடகவியலாளருடைய புகைப்பட கருவிகள், மொபைல் போன்ஸ் எல்லாவற்றையும் வேண்டி எடுத்த படங்கள் அத்தனையையும் தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து அளித்திருந்தார். இது ஒரு ஜனநாயக விரோத செயல்.
தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதாக குற்றம் சாட்டும் வடமாகாண சபையின் மீன்பிடித்துறை அமைச்சர் பாலசுப்ரமணியம் டெனீஸ்வரனின் செவ்வி.
இந்திய மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி வருவது என்பது அவர்களுக்கு பாரம்பரியமாக ஒரு மீன்பிடி யுக்தியாக அவர்கள் கையாள முடியாது. ஏனென்றால் இது எமது சட்டத்தின்படி இது தடுக்கப்பட்டது ஒன்று.
இந்தியாவின் பீகார் மாநில பாட்னாவில் நரேந்திர மோடியின் பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே நேற்று நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பில் 13 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ், நல்லுசாமி, விமல் சுக்கநாதன்.
என்எஸ்ஏ என்ற அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அமைப்பு தொலைபேசி உரையாடல்களை உளவு பார்த்திருப்பதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முழுமையான விளக்கம் அளிக்குமாறு ஸ்பெயின் அமெரிக்காவை கேட்டுக்கொண்டிருக்கிறது. முன்னதாக ஸ்பெயினில் கடந்த 1 மாத காலத்தில் சுமார் 6 கோடி தொலைபேசி உரையாடல்கள் ரகசியமாக கண்காணிக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் செய்தியாளர் மிகுவல் எங்கல் கூறினார்.
The whole thing is not so terribly big as it is in France or Germany. There are so very many other problems.
இந்த உளவு வேலை உண்மையாக இருந்தால் கூட்டாளி நாடுகளிடையே இப்படியான செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மெட்ரிட்டில் இருக்கின்ற அமெரிக்க தூதரை விசாரணைக்கு அளித்திருக்கின்ற ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய முன்னாள் புலனாய்வு நிபுணர் எட்வர்ட் ஸ்னோடன் வழங்கிய தகவல்களின்படியே இந்த விவரங்கள் கசிந்திருக்கின்றன.
ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களையும் ஐரோப்பிய குடிமக்களையும் அமெரிக்கா வேவு பார்த்து வருகிறது என்று புதிதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் பற்றி தகவல்களை திரட்டுவதற்காக அமெரிக்கா போயிருக்கும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளையும் அமெரிக்க காங்கிரஸ் பேராளுமன்ற உறுப்பினர்களையும் அமெரிக்க நேரம் இன்று காலை 11 மணிக்கு சந்திக்கவிருக்கிறார்கள். ஐரோப்பாவில் பொதுமக்களுக்குள்ள தனிப்பட்ட உரிமைகள் மீது அமெரிக்கா வேவு பார்த்ததால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றி ஐரோப்பிய அரசியல்வாதிகள் உரையாடுவார்கள். ஜெர்மனியில் ஆட்சித் தலைவி அஞ்சலா மெர்க்கல் அம்மையாரின் தொலைபேசிகள் கடந்த 10 ஆண்டு காலமாக அமெரிக்க உளவாளிகளினால் ஒட்டுக்கேட்கப்பட்டமை பற்றி விசாரித்து அறிவதற்காக ஜெர்மன் அரசாங்கத்தின் ஒற்றாடல் பணிமனையின் வேவுத்துறை அதிகாரிகள் சிலரை ஜெர்மன் ஆட்சித் தலைவி வாஷிங்டனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்.
இதனிடையே ஜப்பானூடாக ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு செல்லும் தனிப்பட்ட நபர்களின் தகவல்கள் அடங்கிய ஃபைபர் ஆப்டிக் தொலைத்தொடர்பு கம்பிகளை கண்காணிக்க உதவுமாறு அமெரிக்காவின் என்எஸ்ஏ ஜப்பான் அரசாங்கத்தை 2011ஆம் ஆண்டில் கேட்டிருந்ததாக அரசு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சீனாவை உளவு பார்க்கும் தேவையே அமெரிக்காவுக்கு இருந்ததாகவும் அதற்கு ஜப்பான் மறுத்துவிட்டதாகவும் கியோட்டோ செய்தி நிறுவனம் கூறுகிறது. ஜப்பானின் அரசியலமைப்பு வெளிநாடுகளுடன் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு விவகாரங்களில் ஒத்துழைப்பதை தடுப்பதாக டோக்கியோவில் உள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார். அதே நேரம் ஜப்பானிடமும் அப்படியான பெரிய அளவான உளவு வேலைக்கு தேவையான 1000கணக்கான உளவாளிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது.
சீன தலைநகர் பெய்ஜிங்கின் மத்தியில் உள்ள டியனன்மென் சதுக்கத்தில் பொதுமக்கள் மீது மோதிய வண்டியொன்று தீப்பிடித்து எரிந்ததாக சீன அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். 5 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 30 அதிகமானோருக்கு காயம் பட்டிருக்கிறது. கொல்லப்பட்ட 5 வண்டியில் பயணம் செய்தவர்கள், மற்ற 2 உல்லாச பயணிகள். டியனன்மென் சதுக்கம் இப்போது பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது. விபத்துக்கான காரணம் எதுவும் இன்னமும் தெரியவில்லை. வண்டி தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த காட்சி ட்விட்டர் இணையதளத்தில் வெளியாகியிருந்தது. சீனாவின் சமூக இணையதளங்களில் வெளியாகியிருந்த இதுபோன்ற விபத்து புகைப்படங்கள் அதிகாரிகளினால் துரிதமாக அகற்றப்பட்டன.
தென்னாப்பிரிக்காவில் நிறவரிய அரசுக்கு எதிரான பிரபல போராட்ட வீரரும் முன்னாள் அரசாங்க அமைச்சருமான ஒருவரை நியூயார்க்கில் குறுகிய நேரம் தடுத்து வைத்திருந்தமை தொடர்பில் தென்னாப்பிரிக்கா அமெரிக்காவை விமர்சித்திருக்கிறது. அமெரிக்கா இன்னும் பயங்கரவாதிகள் என்று கருதுவோரின் பெயர் பட்டியலை டோக்கியோ செக்ஸ்வேலின் பெயரும் இருந்தபடியால் கடந்த வாரம் அவர் ஜோன் எஃப் கெனடி விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து சிறுபான்மை வெள்ளையின அரசை எதிர்த்து போராடிய ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் அதிகாரிகள் மீது இன்னும் அமெரிக்கா விதித்திருக்கின்ற தடைகளை அகற்றுமாறு தென்னாப்பிரிக்க அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது.
வடமேற்கு ஐரோப்பிய வட்டாரத்தின் பல நாடுகளில் வீசிய புயல் பரவலான குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கிலாந்தின் தென்பகுதியில் சில இடங்களில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும் காற்று வீசியது. பிரான்சின் வடபகுதியில் 42,000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்டர்டாமில் கால்வாய் ஒன்றுக்கு அருகே பெண்மணி ஒருவர் மீது மரம் விழுந்து அவர் உயிரிழந்தார் என்று டச் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரில் ஐரோப்பிய கமிஷன் பணிமனையில் காணப்பட்ட மிகப்பெரும் கொடி புயலினால் கிழிக்கப்பட்டிருக்கிறது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் ராணுவ உயர் பாதுகாப்பு பிரதேசத்திற்குள் இருக்கும் பொதுமக்களின் வீடுகள் இன்று திங்கட்கிழமை இடிக்கப்படுவதாக வந்த முறைப்பாட்டை அடுத்து அதுகுறித்து கேட்க அந்த பகுதிக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அதை படம் பிடிக்கச் சென்ற ஊடகவியலாளர்களும் இலங்கை ராணுவ அதிகாரிகளால் மிரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் இராணுவ உயர் பாதுகாப்பு பிரதேசமாக வேலியிட்டு பொதுமக்களின் காணிகளில் நிலகொண்டுள்ள இராணுவத்தினர் அங்குள்ள பொதுமக்களின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பில் அந்த பிரதேசத்து மக்கள் செய்த முறைப்பாட்டை அடுத்து அந்த இடங்களை பார்வையிடுவதற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்களின் தலைமையில் சென்றிருந்த மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடன் அங்கு சென்று வீடுகள் உடைக்கப்படுவதை படம் பிடித்த ஊடகவியலாளர் இராணுவத்தினர் அச்சுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு என்ன நடந்தது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள் சம்பவ இடத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார்.
தற்போது நான் நின்று பேசும் இடம் இராணுவத்தின் முகாமில் இருந்து அதன் வேலியில் இருந்து 100 மீட்டர் கப்பால் வீடுகள் இடிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ஊர் மக்களால் நாங்கள் அந்த இடத்தை அண்மித்தோம்.
இப்போது எங்கள் கண் முன்னால் புல்டோசர் போட்டு வீடுகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வீடுகள் இடிக்கப்பட்டதற்கு கேட்கப்பட்ட போது காரணம் சொல்லப்பட்டது, இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கும் அத்தனை முகாம்களையும் இங்கு உள்ளே கொண்டு வரப்போவதாகவும் இனி அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்று இன்று முதல் முதலாக என்னுடைய காது கட்டியது குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்று. இதன் மூலம் ஒன்று தெரிகின்றது, 6,500 ஏக்கரிலும் அவர்கள் சிங்கள குடியேற்றங்களை ஏற்றப் போகின்றார்கள் என்பது திண்ணம். எனவே நாங்கள் தீவிரமாக இதில் கவனம் செலுத்தி உடனடி நடவடிக்கைக்கு நாங்கள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது என்றுதான் என்னால் இந்த சம்பவத்துக்கு பிறகு குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது
என்றார் சரவணபவன் அவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் பாராமல் தன்னையும் மற்றவர்களையும் அங்கிருந்த இராணுவத்தினர் அச்சுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
அவர் பிரிகேட் கமாண்டர் ஆக இருப்பவர் அதையெல்லாம் மறந்து அவர் எனக்கு ஆங்கிலத்தில் சொன்னார், ஐ மே ஹாவ் டு யூஸ் மை ஃபோர்ஸ் இஃப் நெசசரி அரைஸ், அதாவது எங்களுக்கு மேலே மக்களுக்கு மேலே கூட சேர்ந்து பலாத்காரத்தை பிரயோகிக்க முடியும் என்று. இப்போ படங்கள் எல்லாம் எடுத்தது நமது ஊடகவியலாளர் வெளியில் நின்று அவர்களுடைய இராணுவ முகாமிற்குள் போகவில்லை.
பிரிகேட் கமாண்டுடன் சேர்ந்து 7-8 இராணுவத்தினரும் வந்திருந்தார்கள். அதில் ஒருவர் ஊடகவியலாளருடைய புகைப்பட கருவிகள் மொபைல் போன்ஸ் எல்லாவற்றையும் வேண்டி எடுத்த படங்கள் அத்தனையையும் தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து அழித்திருந்தார். இது ஒரு ஜனநாயக விரோத செயல். இதற்கு மேலால் எல்லா ஊடகவியலாளரும் அச்சுறுத்தப்பட்டனர். அவர்களுடைய மொழியிலும் பேசினார்கள், அதை விட தமிழும் பேசக்கூடிய ஒருவர் தமிழாலும் பேசினார். தன்னுடைய பலாத்காரத்தை பிரயோகிக்க நேரிடும், நீங்கள் உடனடியாக இவற்றை அழிக்காவிட்டால் என்று சொல்லி நான் அவர்களிடம் கேட்டேன். இப்படி இந்த காணிகளை நீங்கள் அபகரி தன்மையினாலும் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அவர் சொன்னார், என்னை தங்களுடைய செக்யூரிட்டி போர்சஸ் கமாண்டர் ஜெனரல் ஹத்ரு சிங்காவிடம் இதை பற்றி சொல்லும்படி. நான் ஜெனரல் ஹத்ரு சிங்காவிடம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இன்று நடந்து கொண்ட விதம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல
என்றார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள். இந்த சம்பவம் குறித்தும் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் வீடுகள் தரைமட்டமாக்கப்படுவது பற்றியும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்களிடம் கேட்டபோது பலாத்காரமாக படங்களை அளித்ததாக கூறப்படுவதை மறுத்துரைத்தார். இராணுவத்திற்கென வழங்கப்பட்டுள்ள இடத்தில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி செயற்பாடுகளை படம் பிடிப்பது இராணுவ பாதுகாப்புக்கு எதிரானது என்பதை எடுத்துக் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். வட இலங்கை கடற்பரப்புக்குள் தமிழக மீனவர்கள் அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றதை தடுப்பதற்காக தமிழகத்திற்கு சென்று தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு புதிதாக நிறுவப்பட்டிருக்கும் வடமாகாண சபை அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. வடமாகாண சபையின் மீன்பிடித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் பாலசுப்பிரமணியம் டெனீஸ்வரனிடம் அது பற்றி கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உண்மையில் இந்திய மீனவர்களின் வருகை என்பது எமது மக்களை, எமது மீனவ மக்களை மிகவும் வெகுவாக பாதிக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பொட்டம் ட்ரோலிங் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது இந்தியாவில். அது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். கிழமையில் 3 நாள் அவர்களுடைய கடல் பரப்பிற்குள் அந்த பொட்டம் ட்ரோலிங் செய்வதற்கு இந்திய அரசு அனுமதித்திருக்கின்றது. ஆனால் அந்த மீனவர்கள் அந்த 3 நாட்களை பயன்படுத்தி கொண்டு தொழிலுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய கடல் எல்லைக்குள், உங்களுக்கு தெரிய வேண்டும், 1974 ஆண்டு அந்த கடலிலை சட்டத்தின் ஊடாக கடலிலை என்பது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த மூன்று நாளைக்குள்ளும் அவர்கள் அங்கிருந்து எமது கடல் பரப்புக்குள் வருகின்றார்கள். பெரும்பாலான நபர்கள் எமது வளத்தை அள்ளி செல்கின்றதாகவே காணப்படுகின்றது. என்று சொன்னால் குறிப்பாக ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த ஒரு கிலோ இறால், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு கிலோ இறாலை பிடிப்பதற்கு அவர்கள் ஒரு 10 to 15 kilo வகையான ஏனைய வகை மீன்களையும் கடல் தாவரங்களையும் அழித்து விடுகின்றார்கள். இந்த நிலை தொடருமானால் நிச்சயமாக எமது எதிர்கால சந்ததி இன்னொரு நாட்டில் மீன் எடுப்பதற்கு, மீனை வாங்கி உண்பதற்கு கையெழுந்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவே கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு. அதாவது மீன்பிடி துறைக்கு என்னை அமைச்சராக நியமித்திருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக சரியானதொரு முடிவை எடுப்பதற்கு நான் முனைப்பாக இருக்கின்றேன். அந்த நடவடிக்கைகள் ஒரு ராஜதந்திர ரீதியில் இருக்கும் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
இந்திய மீனவர்களுடைய கருத்துப்படி பாரம்பரியமாக தாங்கள் மீன் பிடிக்கிற சில பிரதேசங்கள் வட இலங்கை கடற்பரப்பிலே இருக்கிறது. அந்த பாரம்பரியமான உரிமையை சட்ட திட்டங்கள் மூலமாக தடுத்துவிட முடியாது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். குறிப்பாக கச்சதீவை அண்டிய பிரதேசத்தில் மீன் பிடிப்பதற்கு இந்திய மீனவர்களுக்கு, தமிழக மீனவர்களுக்கு அது உரிமை இருக்கிறது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
இந்திய மீனவர்கள் எமது பேசாலை, பள்ளிமுனை மற்றும் வடமராட்சி மற்றும் முல்லைத்தீவு மற்றும் முத்தரிப்புத்துறை போன்ற எமது கடலோர பிரதேசங்களில் எங்கள் கண்கூடாக நாங்கள் அவர்களுடைய அந்த பொட்டம் ட்ரோலிங்கை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய வள்ளங்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இந்த கடல் எல்லையை தாண்டி வருவதென்பது அவர்களுக்கு பாரம்பரியமாக ஒரு மீன்பிடி யுக்தியாக அவர்கள் கையாள முடியாது. ஏனென்று சொன்னால் இது எமது சட்டத்தின்படி இது தடுக்கப்பட்டது ஒன்று. அதாவது மத்திய அரசும் அதற்கான சட்டங்களை இயற்றி இருக்கின்றது. அவ்வாறு வருகின்ற நபர்களின் வள்ளங்கள் ஏனைய உபகரணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளும் காணப்படுகின்றது. அதே போன்று அவர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கக்கூடிய ஏற்பாடுகளும் காணப்படுகின்றது. நாங்கள் இது ராஜதந்திர ரீதியில் கையாள வேண்டியிருக்கின்றது. நாங்கள் அவர்களுடன் சென்று கதைக்க இருக்கின்றேன். அதற்காகத்தான் நான் முதலமைச்சருடன் நான் கலந்துரையாடியதன் பின்னர் இது தொடர்பான ஒரு ஊசிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக நான் முதலமைச்சரின் சம்மதத்துடன் நாங்கள் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு சென்று குறிப்பாக தமிழ்நாட்டு அரசுடன் கதைப்பது மட்டுமல்லாது அங்குள்ள கரையோர பகுதியில் உள்ள இந்திய மீனவர்களுடனும் நேரடியாக நான் கலந்துரையாடி அவர்களுக்கான இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசின் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுடப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள் என்று அடிக்கடி கடிதம் எழுதி வருகிறார். இந்த கண்டனங்கள் தமிழகத்தில் எழுந்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் தமிழக மீனவர்கள் மீது சுமத்துகின்ற இந்த குற்றச்சாட்டு இலங்கை இந்திய தமிழக உறவுகளில் ஒரு சிக்கல் நிலையை தோற்றுவிக்கும் அல்லவா?
அந்த தாக்குதல் என்பது அடையாளம் தெரியாத நபர்களினால் செய்யப்படுகின்றது. எமது தமிழக மக்களையும் எமது இலங்கை தமிழ்வாழ் மக்களையும் ஒரு பிரச்சனையில் கொண்டு செல்வதற்காக இடையில் உள்ள நபர்கள் யாரும் இதை செய்துவிடக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது.
இலங்கை அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்தின் கடற்படை தான் இந்த தாக்குதலை நடத்துகிறது என்று தெளிவாக முதல்வர் ஜெயலலிதா குற்றஞ்சாட்டுகிறார். அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் உங்களுடைய பதில் என்ன?
அவ்வாறான குற்றச்சாட்டுக்கு நாங்கள் தற்பொழுது இருக்கின்ற நிலைப்படி நான் பதில் கூற முடியாது. ஏனென்று சொன்னால் அவரிடம் இருக்கின்ற ஆதாரங்கள் இருக்க தேவை. கடல் பிரதேசங்களில் இவ்வாறான தாக்குதல்கள் அடிக்கடி நடந்தது இருக்கின்றது. எனவே இது திட்டமிட்டு செயற்படுகின்றதா அல்லது வலுவான காரணங்கள் இருக்கின்றதா இலங்கை கடற்படை மீது பழி சுமத்துவதற்கு என்ற விடயத்தை நாங்கள் அதையும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும்.
வடமாகாண சபையின் மீன்பிடித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் பாலசுப்ரமணியம் டெனீஸ்வரனின் விரிவான பேட்டியை நேயர்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம். இலங்கையில் நடக்க இருக்கும் காமன்வெல்த் மாநாடு தொடர்பான நடவடிக்கைகளில் பள்ளி மாணவர்கள் பலவந்தமாக அரசாங்கத்தால் ஈடுபடுத்தப்படுவதால் அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மகாநாடு தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பாடசாலை மாணவர்களை அரசாங்கம் பயன்படுத்துவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டுகின்றது. இந்த ஆண்டுக்கான வகுப்பேற்ற பரீட்சை அடுத்த மாதம் நடுப்பகுதியில் நடைபெறவிருக்கும் இவ்வேளையில் அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் மாணவர்களின் கல்விக்கு பாதிப்பாக அமைகின்றது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறுகின்றார்.
காமன்வெல்த் மகாநாடுக்காக பாடசாலைகள் மாணவர்களை தற்போதைகளுக்கு காண்றோம். பாடசாலை மாணவர்களை பாடசாலை நேரங்களில் வெளியெடுத்து அது சம்பந்தமாக அரசாங்க பிரச்சார வேலைகளுக்கு கொடி அசைக்கும் நிகழ்வுகளுக்கு மாணவர்கள் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு இது மூன்றாவது தவணையில பாடசாலைகள்ல எக்ஸாம் நடக்கிற சீசன் பரீட்சைகளுக்கும் இது பாதிப்பா இருக்குது. மூன்றாம் தவணை கடைசியில மாணவர்களுக்கு பாடசாலையில தீவிரமான பாடங்கள் நடக்கிற நேரங்களில் தான் இதெல்லாம் செய்யறாங்க. பல நாடுகள் இப்படி காமன்வெல்த் மகாநாடு அதுக்கு அந்த நாடுகள் இப்படி மாணவர்களுக்கு இப்படி தொந்தரவு எடுத்துக்கொண்டு பாடசாலைகள் மூடி பாடசாலைகள் நடத்த நிப்பாட்டி ஏன் இது அவசியம் கேட்கிறோம். பாடசாலை மாணவர்களுக்கு இன்சல்படுத்த மாதிரி இந்த செயல்பாடு செய்வது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்
என்று தெரிவித்த அவர், 54 நாடுகளின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் 54 பாடசாலைகளிடம் நடன நிகழ்ச்சிக்கான பொறுப்புகள் கல்வி அமைச்சினால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதில் சுவாசிலாந்து நாட்டு நடனம் எமது நாட்டுக்கு பொருத்தமற்ற நடனம் என்றும் அவர் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
அந்த 54 பாடசாலையிலையும் அந்த ஒவ்வொரு நாட்டுகளின் கலாச்சாரத்துக்குரிய நடனங்களை செய்ய சொல்லி நாங்கள் காண்றோம். இப்ப இதுல ஒரு நாடு இருக்குது சுவாசிலாந்து நாடு எங்களுக்கு எடுத்துக்கொண்டா எங்களுக்கு அந்த நாட்டுல கலாச்சார நடனங்கள் மேலாடை இல்லாத நடனங்கள் இப்ப குளியாபீட சென்ட்ரல் காலேஜுக்கு இது இந்த பாடசாலை தான் கொடுத்திருக்கு. ஆனாலும் அந்த பாடசாலை மாணவர்கள் அப்படி இந்த அந்த நாள் டான்ஸ் ஆட போறது இல்லை. ஆனாலும் அப்படி இந்த மாணவர்களுக்கு அது அச்சமெடுத்தும் செயல்பாடுகள் தான் நடந்திருக்கு. இப்ப நாங்க இதற்கு வன்மையா கண்டிக்கிறோம். ஆனாலும் இப்படி நாடுகள்ல கலாச்சாரங்கள் சம்பந்தமாக சரியா தெரியாம இப்படியான நிகழ்வுகள் நாங்க சொல்றோம். ஏன்னா இது அந்த நாட்டுக்கும் ஒரு கேவலமான விஷயம், அடுத்தது நம்ம நாட்டுக்கும் ஒரு கேவலமான விஷயம். இது ஒரு அந்தந்த நாடுகளுக்கு பொருந்தமான கலாச்சார நடனங்கள் நம்ம நாட்டுக்கு அவசியம் இல்லை. அப்படி கலாச்சாரங்கள் சம்பந்தமாக தீவிரமா ஆராயாம அப்படி சொல்றதும் தவறுதான் சொல்றோம்
என்றும் கூறிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், இது தொடர்பாக ஏற்கனவே தங்களால் கல்வி அமைச்சின் கவனத்துக்கு பல தடவைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இங்கு குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் நடக்கும் சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுத்து நிறுவதற்காக தேசிய மட்டத்திலான விழிப்புணர்வு பிரச்சார நடவடிக்கை ஒன்று இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தேசிய மட்டத்திலான விழிப்புணர்வு பிரச்சார நடவடிக்கை ஒன்றை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 300 இடங்களில் இந்த விழிப்புணர்வு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விழிப்புணர்வு குறிப்புகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் இதன்போது பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாகிய டெலிகாம் நிறுவனத்துடன் இணைந்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இதனை ஒழுங்கு செய்திருந்தது. இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றி தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான அமைச்சர் ரஞ்சித் சீமலாப்பிட்டி அவர்கள் சிறுவர்களை பாதுகாப்பதே ஒரு நாட்டின் சிறந்த எதிர்காலத்துக்கான முதலீடாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சிறுவர்களை துஷ்பிரயோக ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பதற்காக அத்தகைய ஆபத்துகள் பற்றி அவர்களுக்கு விழிப்பூட்ட வேண்டும், ஆபத்தான இடங்களில் நடமாடக்கூடாது என்றும் அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும் என்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி அனுமா திசாநாயக் அவர்கள் இந்த வைபவத்தில் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையுடன் எந்த நேரத்திலும் தொலைவே ஊடாக தொடர்பு கொண்டு சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகளை செய்து சிறுவர்களுக்கான பாதுகாப்பை தேடிக்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை குறித்து வவுனியா பிரதேச சிறுவர் நல செயற்பாட்டாளராகிய ஜோசப் கெனடி அவர்களை தொடர்பு கொண்டு கருத்து கேட்டேன்.
நாடளாவிய ரீதியில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில இப்படியான நிகழ்வு உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆரோக்கியமான விடயம். இவ்வாறான விழிப்புணர்வு ஊடாகத்தான் நாங்கள் சிறுவர் துஷ்பிரயோகத்தை குறைக்க முடியும்
என்றார் சிறுவர் நல மேம்பாட்டு உத்தியோகத்தராகிய கெனடி அவர்கள். இத்தகைய விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை வவுனியா அட்டமகாஸ்கட என்ற இடத்தில் சிறுவர் இல்லம் ஒன்றை நடத்தி வந்த மதகுரு ஒருவர் சிறுவர் துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாக முறையிடப்பட்டிருக்கின்றது. எனினும் இது தொடர்பில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
சிறுவர்கள் மேல் இன்சிக்கப்படுகிறவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அது மதகுருவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வவுனியாவில் இருக்கின்ற பௌத்த மதத்தைச் சேர்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரிதான், முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தாலும் சரிதான் கேட்கின்றார்கள். ஏன் இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று எம்மிடம் நேரடியாகவும் தொலைக்காட்சி ஊடாகவும் அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண ஒரு குடிமகன் செயற்பாடு செய்தால் உடனடியாக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகிற நீங்கள் ஏன் இந்த மதகுருவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது
சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி அனோமா திசாநாயக் அவர்களின் கருத்துக்களை பெற முடியவில்லை. இதேவேளை நாடளாவிய ரீதியில் மோசமான பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில் 90,000 மேற்பட்ட சிறுவர்கள் துஷ்பிரயோக நிலைமைகளுக்கு ஆளாகி இருப்பதாக சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த இடத்தில் சிறுவர்கள் மீதான குற்றச்செயல்கள் அதிகரித்திருந்ததாக காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். கடந்த வருடத்தில் மாத்திரம் 1085 சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அத்துடன் 1503 சம்பவங்களில் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று காவல்துறை தெரிவித்திருக்கின்றது.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் பாட்னாவில் நரேந்திர மோடியின் பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே நேற்று நடந்த தொடர் குண்டு வெடிப்புகள் தொடர்பில் 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவின் பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடர் வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் என்று கூறி இதுவரை 13 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களில் அன்சாரி, ஐநூல், அக்தர் மற்றும் கலீம் ஆகியோர் முக்கியமானவர்களாக கருதப்படுவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து செயல்பட்டிருக்கலாம் என்று கூறிய காவல்துறை, பிடிபட்டவர்களில் அன்சாரி முக்கிய பங்காற்றியிருக்கலாம் என்றும் கூறினர். மேலும் விசாரணையின் போது அன்சாரி அளித்துள்ள தகவலின்படி இந்திய முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பு சார்பாக இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று திங்கட்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த பீகார் மாநில பிஜேபியின் முக்கிய தலைவரும் மாநிலத்தின் முன்னாள் துணை முதல்வருமான சுஷில் மோடி, இந்த தாக்குதல் பிஜேபியின் பிரதமர் வேட்பாளர் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை குறிவைத்தே நிகழ்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மூத்த தலைவர்கள் அமர்ந்திருந்த மேடைக்கு அருகில் 100 மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பது தமக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். ராஜ்யசபாவின் எதிர்க்கட்சித் தலைவரான அருண்ஜேட்லி மாநில காவல்துறையின் புலனாய்வு பிரிவு அளித்துள்ள தகவல்களை மாநில அரசு மதிக்காமல் உதாசீனப்படுத்தியதன் விளைவே இத்தகைய தொடர் குண்டுவெடிப்பு என்று குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கே லியே பி ஏக் லெசன் ஹை.
மத்திய புலனாய்வு பிரிவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். இன்னமும் 5-6 மாதங்களில் நிறைய பொதுக்கூட்டங்கள் நிகழ உள்ளது. தொலைக்காட்சிகளில் மட்டும் இல்லாமல் பொது இடங்களிலும் நிறைய விவாதங்கள் நடைபெற உள்ளதால் மத்திய புலனாய்வு பிரிவு கடமையை உணர வேண்டியது மிக அவசியமாக உள்ளது. இதற்கு பதிலளித்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக மாநில அரசுக்கும் மாநில காவல்துறைக்கும் எத்தகைய முன்னெச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே நேற்று இரவு குண்டுவெடிப்பு நடந்து முடிந்த சிறிது நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் சிண்டே ஹிந்தி சினிமாவின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றுள்ளார் என்ற தகவல் வெளியானதைத் தொடர்ந்து இதற்கு பரவலான கண்டனங்கள் எழுந்துள்ளன. சுஷில்குமார் சிண்டேயின் இந்த செயலை பிஜேபியின் மூத்த தலைவர்கள் பலரும் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். தொடர் குண்டுவெடிப்பில் 6 பேர் உயிரிழந்து 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ள நிலையில் இந்தியாவின் உயரிய பொறுப்பில் இருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். தமிழக அரசின் திட்டங்களில் முதலமைச்சரின் படங்களும் அவரது கட்சியின் தேர்தல் சின்னமும் இடம்பெறுவது சட்டவிரோதமான செயல் என்றும் அவை அகற்றப்பட வேண்டும் என்றும் கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
மக்கள் வரிப்பணத்தில் தொடங்கப்படும் திட்டங்களில் முதலமைச்சரின் படங்களும் கட்சி சார்ந்த சின்னங்களும் இடம்பெறுவது சட்டவிரோதமான செயல் என குறை கூறி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தமிழக அரசு நடத்தி வரும் மலிவு விலை உணவகங்களின் பெயரினை அம்மா உணவகம் என்று இல்லாமல் முதலமைச்சர் உணவகம் என்று மாற்ற வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மேலும் தமிழக அரசு வழங்கி வரும் அம்மா குடிநீர் பாட்டிலில் காணப்படும் இரட்டை இலை சின்னம் நீக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார். ராமசாமியின் கோரிக்கைகள் குறித்து அடுத்த 4 வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசிற்கு நீதிபதிகள் அக்னிஹோத்ரி மற்றும் சுந்தரேஷ் ஆகியோர் இன்று திங்கள் உத்தரவிட்டனர். இதனிடையே தமிழக அரசு துவக்கி இருக்கும் மினி பேருந்து சேவையில் இயக்கப்படும் பேருந்துகளில் இரட்டை இலை சின்னம் பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அரசு வரி பணத்தில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் சட்டத்தை மீறி அஇஅதிமுக அரசு தனது கட்சி சின்னத்தை பதித்து பொதுமக்களை ஏமாற்ற முயல்கிறது, கண்டிக்கத்தக்கது என்று திமுக சட்டக்குழு அனுப்பியிருக்கும் நோட்டீஸ் கூறுகிறது. இதே பிரச்சனையினை நேற்று சட்டமன்றத்தில் திமுகவினர் எழுப்ப முயன்ற போது அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் இன்று சட்டமன்றத்தில் பிரச்சனை குறித்து விளக்கம் அளித்த போது போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மக்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் மனங்களுக்கு இதமாகவும் சிற்றுந்துகள் விளங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பசுமையின் விளக்கமாக சிற்றுந்துகளில் இலைகள் வரையப்பட்டிருக்கின்றன, அது அஇஅதிமுகவின் தேர்தல் சின்னம் அல்ல என்றார். மேலும் வீட்டிற்கு விருந்தாளி வரும்போது அவர்களுக்கு உணவு தர படைப்பது வாழை இலை, வீட்டு வாசலில் அலங்கரிப்பது மா இலை, மனிதனின் நோயினை போக்குவது துளசி இலை, இவ்வாறு வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டது இலை மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கமரம் நிறைந்திருக்கும் இலையே பேருந்துகளில் இடம்பெற்றிருக்கிறது என்றார் அமைச்சர். தவிரவும் திமுக ஆட்சி காலத்தில் அரசு அளித்த சிமெண்ட் பைகளில் உதயசூரியன் படம் இடம்பெற்றது, கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்றெல்லாமும் பெயர் சூட்டப்பட்டது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி நினைவு கூர்ந்தார்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் பூபாலரத்னம் சீவகன்.
வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டரங்க நிகழ்ச்சியில் முதலில் ஃபார்முலா 1 ரேஸ் பற்றிய ஒரு செய்தி. பொதுவாகவே கிரிக்கெட் மட்டையாட்டத்தால் கவரப்பட்டிருக்கின்ற இந்தியாவின் விளையாட்டு உலகை இந்த வாரம் கலக்கியது இந்த காரோட்ட சத்தம்தான். ஃபார்முலா 1 காரோட்ட பந்தயங்களில் பிரபலமான இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகளில் முதலாவது இடத்தை பிடித்த ரெட்புல்ஸின் ஓட்டுநரான செபஸ்டியான் ஃபெட்டல் அவர்கள் தனது வெற்றிக்கு பின்னர் அதனை கொண்டாடும் வகையில் தனது காரை ஒரே இடத்தில் நிறுத்தி சுற்றச் செய்து ரசிகர்களை மகிழ்ச்சியுள்ள செய்யும் காட்சிதான் இது. இது ஒரு வெறுமனே ஒற்றை வெற்றி மாத்திரமல்ல, உலக தரத்திலான இப்படியான வெற்றியை 4 தடவைகள் இவர் தொடர்ச்சியாக பெற்றிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே இப்படியாக தொடர்ச்சியாக 4 தடவைகள் வெற்றி பெற்றவர்களில் ஜுவான் மேனுவல், ஃபான்சியோ அலன் ஃபாரஸ்ட், மைக்கேல் ஷூமேக்கர் ஆகியோருக்கு அடுத்ததாக இந்த ஃபெட்டல் தான் இப்படி வந்திருக்கின்றார். வெற்றி பெற்ற பின்னர் தான் பேச்சிழந்து போனதாக அவர் கூறியிருக்கின்றார். உண்மையில் தன்னால் இந்த வெற்றியை நம்ப முடியவில்லை என்று அவர் கூறுகின்றார். இந்த சீசனில் 16 போட்டிகளில் கலந்து கொண்டு இதுவரை 10 போட்டிகளில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்திய வெற்றியுடன் 2013 ஆண்டுக்கான சாம்பியனாகவும் அவர் மாறியிருக்கின்றார். உலக டென்னிஸ் கட்டுப்பாட்டு அமைப்பால் அறிவிக்கப்பட்ட தரவரிசையில் ஸ்பெயினைச் சேர்ந்த ரஃபால் நடால் தான் இன்னமும் முதலிடத்தில் இருக்கின்றார். அதேவேளை பிரெஞ்சுக்காரரான ரிச்சர்ட் கேஸ்கோட் அவர்கள் லண்டன் சுற்றுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார். உலக தரவரிசையின்படி நடாலுக்கு 11,520 புள்ளிகளும் சேர்பியாவின் நொவாக் ஜோகோவிக்கு 11,120 புள்ளிகளும் கிடைத்திருக்கின்றன. அடுத்த மாதம் நடக்க இருக்கின்ற லண்டன் இறுதிப் போட்டிகளுக்கு இந்த மூவரும் ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்டார்கள். இவர்களுடன் ஆண்ட்ரி மூரே, ஜுவான் மார்டின், டெல் ஃபேட்ரோ ஆகியோரும் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். ஆனாலும் மூரே காயமடைந்த நிலையில் இருக்கின்றார். அடுத்து உலக கால்பந்தாட்டம் குறித்த 2 செய்திகள். முதலில் இங்கு இங்கிலாந்து அணி ஒரு வகையாக பிரேசிலில் நடக்க இருக்கின்ற கால்பந்து உலகக்கிண்ண போட்டிகளின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டமை இங்கு பலருக்கு ஒரு வகையான ஆறுதலை தந்திருக்கின்றது. இங்கிலாந்தை பொறுத்தவரை கால்பந்து தான் இங்கு மிகவும் பிரபலமான விளையாட்டாக திகழ்கின்றது. ஆனாலும் இந்த நாட்டினால் ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் உலகக்கிண்ணத்தை இதுவரை பெற முடிந்திருக்கின்றது. கடந்த 3 தடவைகளில் கூட முதல் 2 தடவைகளிலும் இங்கிலாந்து அணி மிகவும் சிறப்பாக ஆடினாலும் அதனால் இறுதிப் போட்டிக்கு கூட முன்னேற முடியவில்லை. கடைசி தடவை உலகக்கிண்ண போட்டிகளில் இங்கிலாந்து அணியின் ஆட்டம் மிகவும் மோசமாக இருந்தது என்றே கூற வேண்டும். அது மாத்திரமன்றி அண்மை காலத்தில் ஐரோப்பிய கிண்ணங்களை கூட இங்கிலாந்து அணியால் பெற முடியவில்லை. இந்த நிலையில் பிரேசிலில் நடக்க இருக்கின்ற இறுதிச் சுற்றுக்கு கூட இங்கிலாந்து தகுதி பெறுமா என்றே பலரும் சந்தேகத்தில் இருந்தார்கள். ஆனாலும் 2014 ஆண்டுக்கான உலகக்கிண்ண போட்டிகளில் இறுதிச் சுற்றுக்கு ஒருவாறு அது தகுதி பெற்றுவிட்டது. வெம்பிளி மைதானத்தில் 1,000,000 ரசிகர்கள் முன்பாக 2-0 என்ற கோல் கணக்கில் போலந்தை வெற்றி பெற்று இங்கிலாந்து உலகக்கோப்பையில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. தனது அணி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது குறித்து இங்கிலாந்து அணியின் மேனேஜரான ராய் ஹாட்சன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார். இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இவர்கள் இப்படி சிறப்பாக ஆட வேண்டும் என்றுதான் நானும் விரும்பினேன். நன்றாக விளையாடினால்தான் நல்ல முடிவை எதிர்பார்க்க முடியும். போலந்து, மொண்டெனகோ எல்லாம் சிறப்பான விளையாட்டு வீரர்களை கொண்ட அணிகள். அவற்றை வெல்வது இலகுவான காரியமல்ல. ஆகவே இந்த 2 ஆட்டங்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றது மிகவும் முக்கியமானது என்றார் அவர். கால்பந்து உலகக்கோப்பையின் இறுதிச் சுற்றுக்கு பிரேசில், ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, பெல்ஜியம், இங்கிலாந்து, இத்தாலி, ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, போஸ்னியா, ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்பெயின், கோஸ்டாரிக்கா, அமெரிக்கா, அர்ஜென்டினா, கொலம்பியா ஆகிய நாடுகள் நுழைந்திருக்கின்றன.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.